எங்களுடைய காலை தியானத்திற்காக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 3:12 15 வரையான தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய நிருபம் 3:12-15 வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக் கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்பதே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்ற இந்த வேளையில் தேவரீராவியானவர் நிரங்கள் மத்தியிலே அசைவாடி இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை நீர் தேவரீர் உங்களுடைய சபைக்கு போதிக்க இருக்கின்ற உங்களுடைய போதனைகளை தேவரீர் நீர் போதித்து இருக்கின்ற ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தங்களை சரிப்படுத்தி உங்களுடைய வழியிலே நிற்பதற்கு ஏதுவாக இந்த நேரத்தை இந்த வார்த்தைகளை நீர் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வளமையாக எங்களுடைய காலை தியானத்திலே இந்த கொலோசேயு நிருபத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இன்று 12:15 வரையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இதற்கு முற்பட்ட பகுதியிலே இங்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பிரதானமான காரியம் என்னவென்றால், நீங்கள் 3:1 ஆரம்பிக்கின்ற வேளையிலே வேதம் இருக்கின்றவர்கள் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அவை நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு நிரூபிக்கின்றார். அவை இங்கு பவுல் இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நீங்கள் மனுஷராக இருக்கின்ற நாங்கள் பாவத்தை நாங்கள் வெறுக்கின்றவர்களாகவும் பின்பதாக இந்த பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த முறையில் நாங்கள் பார்த்தோம். அவை இன்று இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவர் செயற்படுகின்ற வேளையில் இரண்டு பிரதானமான காரியங்களை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். அவை இங்கு ஆவியானவர் என்னத்தை செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் பழைய மனுஷனை நீங்கள் களைந்தவர்களாகவும் நீங்கள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்தவர்களாகவும் இருப்பீர்கள் என்று இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயு சபைக்கு ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை முன்வைக்கின்றான். அவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற தொழில் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கின்ற இந்த பாவங்களை அவர் களைகிறதோடு அவர் நின்று விடுகின்றவராக அல்லாமல், இங்கு பரிசுத்தத்தினுடைய குணாதிசயங்களை அவனுடைய இருதயங்களிலே அவர் வைக்கின்ற தேவன் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய வாழ்விலே மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கு பவுல் சொல்லுகின்ற வேளையிலே பாருங்கள், இங்கு 9வது வசனத்தை, நீங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நீங்கள் களைந்து போட்டு தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்திருக்கின்றீர்களே. நீங்கள் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் உயிர்ப்பெழுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்விலே அவர் செயற்படுகிறார் என்று சொன்னால், அவர் ரெண்டு காரியங்களை செய்கின்றவராக இருப்பார். ஒன்று, உங்களுடைய பாவங்களை அவர் களைய பண்ணி பரிசுத்தத்தை உங்களிலே தரிக்க பண்ணுகின்றவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த செண்டு செயற்பாட்டையும் நீங்கள் ஒன்றோடு ஒன்று நீங்கள் பிரித்து ஒருபொழுதும் பார்க்க முடியாது. அதைத்தான் இங்கு பவுலும் தெளிவாக இந்த கொலோசேய சபைக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் பழைய மனுஷனாகிய இந்த விபச்சார மாசுத்த மோகம் துர்ரிச்சை விக்கிராராதனை ஆகிய பொருளாசை இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை நீங்கள் களைந்து, நீங்கள் பொய்களை உங்களுடைய வாழ்விலிருந்து களைந்து, அடுத்ததாக பவுல் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் சிலவற்றை நீங்கள் தரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரெண்டு காரியத்தையும் அவர் அங்கு முக்கியப்படுத்துகின்றார். என்னென்றால், பழைய மனிதனை களைகின்றதும் புதிய மனிதனை தரிக்கின்றதுமாக. அவர் இந்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே இந்த பழைய பாவங்களை அவர் களைந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய இந்த புதிய மனுஷனையும் அவர் உங்களிலே தரிக்க பண்ணுவார் என்பதை பவுல் இங்கு கூற மறக்கவில்லை. ஆகவேதான் இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் நாங்கள் பிரதானமாக மூன்று சிறு தலையங்கங்கள் ஊடாக நாங்கள் இதை ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மெய்யாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே அவர் செயற்பட்டு இந்த பாவங்களை அவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்விலே அவர் களைந்தது உண்டானால், இங்கே புதிய மனுஷனானவர் தரிக்கப்பட்டு உள்ளதா என்ற கேள்வியை நாங்கள் முதலாவதாக கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த புதிய மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது தரிக்கப்பட்டு உள்ளதா? இரண்டாவதாக நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் மெய்யாக இந்த புதிய மனுஷனை எங்களுடைய இருதயங்களிலே அவர் தரிப்பிக்க பண்ணி இருந்தால், அது எங்களுடைய வாழ்விலே அது செயற்படுகின்றதை நாங்களும் மற்றவர்களும் அதை காணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? மூன்றாவதாக, நாங்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த குணாதிசயங்களை நாங்கள் கொண்டவர்களாக மற்றவர்கள் காணும்படியாக நாங்கள் செயற்படுகின்ற வேளையிலே, அதனாலே எங்களுடைய எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நன்மையை நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அதாவது, முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், தரிக்கப்பட்டுள்ளதா? இரண்டாவது அது செயற்படுத்தப்படுகின்றதா, மூன்றாவது அதை நீங்கள் உணர்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா என்கின்ற இந்த மூன்று கேள்விக்கும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் மறுமொழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆகவே நாங்கள் முதலாவதாக என்னவென்றால், இது எங்களிடத்திலே தரிக்கப்பட வேண்டும் என்று பவுல் தெளிவாக சொல்ல பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. இங்கு பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் தரித்திருக்க, நீங்கள் தரிக்க வேண்டிய காரியங்களை பவுல் இங்கு சொல்லுகின்றான். அவை இங்கு தரிக்க வேண்டிய காரியம் என்னதென்று சொன்னால் பாருங்கள், இங்கு கிறிஸ்துவுடனே நீங்கள் கூட எழுந்தது உண்டானால் என்று ஆரம்பித்த இந்த அதிகாரம், அதாவது இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மெய்யான ரத்தத்தை நீங்கள் உண்மையாகவே அது உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டதா என்று நீங்கள் உணர்ந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து என்னை மீட்டார், என்னை உயிர்ப்பித்தார் என்று நீங்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு நீங்கள் உயிர்த்தீர்கள் என்று நீங்கள் மெய்யாகவே நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவ நீங்கள் மெய்யாகவே பிதாவாகிய தேவனாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் நீங்கள் பரிசுத்தரும், அதாவது இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் உடையவர்களுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்விலே இந்த உருக்கமான இரக்கமானது நிச்சயமாக அது தரிக்கப்படுகின்றதாக இருக்கும். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்திலே சொன்னால், உங்களுடைய வாழ்விலே இரக்கமான இந்த உருக்கம் உங்களுடைய வாழ்விலே அது இல்லை என்றால், நீங்கள் மெய்யாகவே இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் இந்த குமாரனாகிய தேவனையும் இந்த பிதாவாகிய தேவனையும் நீங்கள் உடையவர்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் என்கிறதை இங்கு மறு பக்கத்திலே நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியாலே நீங்கள் மெய்யாகவே இங்கு பிதாவாகிய தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவினாலே நீங்கள் மீட்கப்பட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தரித்தவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக உங்களுடைய வாழ்விலே உருக்கமான இரக்கம் இருக்க வேண்டும் என்று இங்கு பவுல் தெளிவாக சொல்கிறார். என்ன அது உருக்கமான இரக்கத்தை? அவர்மையான பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதற்குரிய விளக்கத்தை தருகிறது. என்னவென்றால், கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு பிலிப்பியருக்கு எழுதுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும், அவை கிறிஸ்து தன்மீது காட்டின அந்த இரக்கத்தை, கிறிஸ்து தன்மீது காட்டின அந்த உருக்கத்தை நான் உணர்ந்தவனாக, அந்த சுபாவத்தை தரித்தவனாக நான் இருக்கிறேனா என்பதை நீங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கு பத்தாவது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அதாவது எங்களை சிருஷ்டித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாயலுக்கு ஒப்பாக என்றால், நாங்கள் அவரை போல தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு அவராலே மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியாலே நாங்கள் நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய குணாதிசயங்களை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது முதலாவதாக அந்த உருக்கமான அந்த இரக்கம் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது ஊறுகின்றதாக, அது உருப்பெறுகின்றதாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த உருக்கமான இந்த இரக்கத்திற்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு பிரதானமான உதாரணம் என்னவென்றால், இங்கு ஜோசேப்புவும் பெஞ்சமீனும், இங்கு யோசேப்பு தன்னுடைய இளைய சகோதரனாகிய பெஞ்சமீனை அவன் கனகாலத்துக்கு பின்பதாக கண்ட வேளையிலே அவனுடைய மனதானது அது உருகி அது கரைந்து ஓடுகின்றதாக இருந்த சம்பவத்தை எல்லாரும் அறிவீர்கள். அவை அதே போல என்னுடைய உங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த இரக்கமான இந்த உருக்கமான இந்த குணாதிசயங்கள் அது எங்களிடத்திலிருந்து உருவாகின்றதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவியானவரங்களுடைய வாழ்விலே அவர் செயற்படுகின்ற வேளையிலே அந்த கனியாகிய இந்த உருக்கமான இரக்கத்தை அவர் தருகின்றவராக, அந்த உருக்கமான இரக்கத்தை எங்களுடைய வாழ்விலே காணுகின்றதாக நாங்கள் இருப்போம் என்பதை பவுல் இங்கு சொல்கின்றார். இரண்டாவதாக பவுல் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், அவர் தயவையும், அதாவது தயவு என்று சொன்னால் ஒரு கரிசனை உடையவர்களாக, நாங்கள் எங்களிலே மட்டும் நாங்கள் கரிசனை உடையவர்களாக அல்ல, நாங்கள் மற்றவர்களிலும் ஒரு தயவாக கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கு சொல்கின்றார். அருமையானவர்களே, மெய்யாக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அவர் வருகின்ற வேளையிலே அந்த கனியாகிய இந்த தயவு என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது இருக்கும். ஆகவே தயவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அந்த மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாட்டிற்கு நாங்கள் இடம் விடுகிறதில்லை என்பதே அதனுடைய அர்த்தம். அவை இங்கு 1 தெசலோனியர் 2:7 பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 1 தெசலோனியர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல், அதை பாருங்கள், உங்களுக்கு பட்சமாய், அதாவது நாங்கள் தயவாய், நாங்கள் உங்களோடு பாசம் உள்ளவர்களாய், எங்களிலே ஒருவர்களாக நாங்கள் உங்களை நினைத்து, எவ்வளவுக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே செயற்படுகின்ற வேளையிலே நாங்கள் எங்களை நாங்கள் அன்பு கூறுகிறது போல நாங்கள் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்கிறதும் அதனுடைய பிரதானமான காரியமாக இருக்கின்றது. ஆகவே மூன்றாவதான காரியம் என்னவென்றால், அருமையானவர்களே, இங்கு சொல்லுகின்றது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அவர் செயற்படுகின்ற வேளையிலே நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனத்தாழ்மையை எங்களுடைய வாழ்விலே தரித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் பெருமை உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பெருமையானது அது ஆவியினுடைய கனி அல்ல, அது பிசாசினுடைய கனியே இந்த பெருமை. ஆகவேதான் நாங்கள் மெய்யாக இந்த ஆவியை தரித்தவர்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மிகவும் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக, எங்களுடைய இருதயங்களிலே மேட்டிமையான காரியங்களை சிந்திக்கின்றவர்களாகவோ, அல்லது நாங்கள் எங்களை நாங்கள் உயர்த்துகின்றவர்களாகவோ, நாங்கள் மற்றவர்களிலும் பார்க்க நாங்கள் திறமானவர்கள் என்று நாங்கள் எங்களை யோசிக்கின்றவர்களாகவோ நாங்கள் அல்லாமல், நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:3 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஒன்றையாவது வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ண கடவீர்கள். அவை இங்கே தாழ்மை என்கின்றது ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் எப்பொழுதும் இந்த தன்னிலும் பார்க்க மற்றவர்கள் கீழானவர்கள் என்ற சிந்தனையை உடையவர்களாக அல்லாமல், இங்கு மற்றவர்களும் எங்களை போல, அதாவது அவர்களும் எங்களோடு எங்களிலும் பார்க்க அவர்களும் நல்லவர்கள், எங்களிலும் பார்க்க அவர்கள் மேலானவர்கள் என்கின்ற சிந்தனையை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக பவுல் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதும் சாந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவை இங்கே சாந்தம் என்று கூறுகின்ற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் கோபத்திற்கு எதிர்சொல்லே இந்த சாந்தம். அது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கோப சுபாவம் உள்ளவர்களாய், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எரிச்சல் உள்ளவர்களாய், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கோபத்தை ஊட்டுகின்றவர்களாக அல்லாமல், இந்த கோபத்தை எங்களுக்கு ஊட்டுகின்ற வேளையிலும் சாந்தத்தை நாங்கள் காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது. அவை நாலாவது காரியம் என்னவென்றால், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து, எங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான வேதனைகள், நிந்தனைகள், எங்களுக்கு வருகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருந்து, தேவன் நிச்சயமாக எங்களுடைய பொறுமையிலே அவர் ஒரு நாள் நிச்சயமான ஒரு வெற்றியை அவர் தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு பொறுமையை உடையவர்களாக நாங்கள் இந்த பொறுமையை தரித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையாக நாங்கள் இன்று பார்த்த இந்த குணாதிசயங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, இங்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனியை நாங்கள் இங்கு கலாத்தியர்களை நாங்கள் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதிலே சிலவற்றை பவுல் இங்கு எழுதி தந்திருக்கின்றார். அதாவது எங்களுடைய இருதயத்திலே இந்த குணாதிசயங்களை நாங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சில வேளைகளிலே இந்த குணாதிசயத்தை எங்களுடைய பாவமான சுபாவத்தினாலே பூரணமாக தரிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளிலே எங்களிடத்திலே இரக்கமான உருக்கம் வருகின்றதில்லை. சில வேளையிலே நாங்கள் தயவுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறதில்லை. சில வேளைகளிலே நாங்கள் பெருமை உள்ளவர்களாக நாங்கள் செயற்படுகின்றது வழக்கம். சில வேளைகளிலே சாந்தம் இல்லாதவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் பொறுமை இல்லாதவர்களாக வாழுகின்ற சந்தர்ப்பங்களை நீங்களே உங்களிடத்திலே காணுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இவற்றிற்காக உங்களுடைய குறைகளுக்காக உங்களுடைய பலவீனங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், இந்த தேவனாகியிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், தேவனே என்னுடைய வாழ்விலே என்னாலே சாந்தம் உள்ளவனாக இருக்க முடியவில்லையே, இந்த சந்தர்ப்பத்திலே நான் பெருமை உள்ளவனாக நான் நடந்திருக்கிறேனே, இந்த சந்தர்ப்பத்திலே நான் மிகவும் பொறுமையை இழந்தவனாக செயற்பட்டிருக்கிறேனே, இந்த சந்தர்ப்பத்திலே இல்லத்திலே இரக்கமானது இல்லாமல் நான் செயற்பட்டிருக்கின்றேனே, ஆகவே தேவனே நீர் எனக்கு இந்த குணாதிசயங்களை எனக்கு நீர் தர வேண்டும் என்று கதறி அழுது அதை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கு தெளியப்படுத்துகின்றார். ஆகவே நாங்கள் மெய்யாக இந்த பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய், தேவனாலே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த குணாதிசயங்கள் எங்களிலே அது வளர நாங்கள் பிரயாசப்படுகின்றவர்களாக இருப்போம் என்பது அதனுடைய அர்த்தமாகவே இருக்கின்றது. நாங்கள் ஏனென்றால் இதை நாங்கள் ஒருவரும் பூரணமாக கடைபிடிக்க முடியாது. நாங்கள் பூரணமாக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. நாங்கள் பூரணமாக தயவுள்ளவர்களாக இருக்க முடியாது. நாங்கள் பூரணமாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது. நாங்கள் சாந்தம் உள்ளவர்களாக நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் பாவமானது எங்களிலே இருக்கிறபடியால். ஆகவே அருமையானவர்களே, பாவமானது எங்களிலே இருக்கிறபடியாலே நாங்கள் இதை செய்ய முடியாது என்று நாங்கள் விடுகின்றவர்களாக அல்லாமல், எல்லாவற்றையும் உடைய அந்த கிறிஸ்துவை போல நாங்களும் இந்த குணாதிசயங்களிலே வளர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு இதை கரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் என்னவென்றால், இதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொண்டோமா என்கின்ற கேள்வியை கேட்ட நாங்கள், இது உண்மையாகவே எங்களுடைய வாழ்விலே அது இருக்கின்ற வேள்வையிலே அது எப்படியாக அது செயற்படுகின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்விலே இரக்கங்கள், தயவு, தாழ்மை, இந்த சாந்தம் உள்ளவர்களாக நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்படியாக எங்களுடைய இருதயத்திலே இந்த குணாதிசயங்கள் உண்டு என்கிறதை நாங்கள் எப்படியாக நாங்கள் அதை கண்டுகொள்ள முடியும், அல்லது எப்படியாக நாங்கள் அதை செயற்படுத்த வேண்டும் என்றால், இங்கு 13 வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 12 கடைசியை பாருங்கள். நீடிய பொறுமையை நீங்கள் தரித்துக் கொண்டு, அதாவது தரித்துக் கொண்டு பக்கத்தில் நீங்கள் தரியுங்கள் என்று முற்றுப்புள்ளி போடாமல், தரித்துக் கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நாங்கள் தரிக்க வேண்டிய காரியமும் உண்டு, நாங்கள் செயற்படுத்த வேண்டிய காரியங்களும் உண்டு. அது நாங்கள் என்னத்தை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகின்றது, நாங்கள் இந்த உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்தவர்களாக ஒருவரை ஒருவர் தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்கள், எங்களுடைய சமுதாயத்திலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, எங்களை மற்றவர்கள் தாங்க வேண்டும், எங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது வழக்கம். ஆனால் நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு நாங்கள் மற்றவர்களை தாங்குகின்றது எங்களுடைய சுபாவத்திலே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒருவருடைய பலவீனத்தில் நாங்கள் ஒருபொழுதும் அவரை குறைவாக மதிப்பிடுகின்றதோ, அல்லது ஒருவருடைய பலவீனத்திலே நாங்கள் திறமானவர்கள் என்று நாங்கள் எங்களை சிந்திக்கின்றதையோ, அல்லது ஒருவருடைய பலவீனத்திலே நாங்கள் கேலி செய்கின்றதையோ, வேதம் அது எப்பொழுதும் கண்டிக்கின்றதாகவே இருக்கின்றது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த குணாதிசயங்களை தரித்தவர்களாய் கிறிஸ்து உங்களை தாங்கியது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இது உங்களுடைய செயற்பாடாக இருக்கின்றது. என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை நீங்கள் தாங்க வேண்டும். எப்படி என்றால், கிறிஸ்து உங்களை எப்படியாக அவர் தாங்கினார், நீங்கள் எப்படியாக பாவத்தின் சேற்றிலிருந்து நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தீர்களோ, எப்படியாக பரிசுத்தாவியானவர் உங்களை தாங்கி வழிநடத்தினார் என்பதை நீங்கள் உணராமல் ஒருபொழுது மற்றவர்களுடைய பலவீனத்திலே உங்களால் என்ன செய்ய முடியாது என்றால், உணர முடியாது, தாங்க முடியாது. ஆவேதான அருமையாளர்களை, இங்கு வேதம் சொல்கின்ற காரியம் என்னத்தை செயற்படுத்த வேண்டும் என்றால், நாங்கள் ஒருவருடைய பலவீனத்தை நாங்கள் காணுகின்ற வேளையில் எங்களுடைய பலவீனங்களை அந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து, எங்களுடைய பலவீனத்திலே தேவன் எப்படியாக அவர் தாங்கினாரோ, அவர் எப்படியாக என்னை அவர் தாங்கி என்னை மன்னித்தாரோ, எப்படியாக தாங்கி என்னை பலப்படுத்தினார் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதே சந்தோஷத்தோடும் அதே இரக்கத்தோடும் அதே மனத்தாழ்மையோடும் அதே சாந்தத்தோடும் மற்றவர்களை தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பலவீனத்தை தேவன் தாங்குகின்ற வேளையிலே நாங்கள் பெருமை உள்ளவர்களாக, நாங்கள் சிரித்தவர்களாக, நாங்கள் ஏளனம் செய்தவர்களாக நாங்கள் இல்லை. எங்களுடைய பலவீனத்திலே தேவன் தாங்க வேண்டும் என்ற விருப்பமும் மன இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பையும் அந்த நோக்கத்தையும் அந்த நோவையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக இருந்ததை நாங்கள் நினைத்து, மற்றவர்களுடைய அந்த பலவீனத்திலும் தாங்குகின்ற வர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு மெய்யாக சொல்கிறார். இன்னொரு வகையிலே பவுல் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் மெய்யாகவே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவோடு நீங்கள் உயிர்த்தெழுந்து நீங்கள் பரிசுத்த ஆவியாலே வழிநடத்தப்பட்டு தாங்கப்பட்டு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்களையும் நீங்கள் தாங்குகின்றவர்களாக இருப்பீர்கள். இரண்டாவதாக பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் மன்னிக்கின்றவர்களாக இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் இந்த குணாதிசயங்களை நீங்கள் தரித்தவர்களாக நீங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மற்றவர்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக எங்களை மன்னித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக எங்களோடு பொறுமையாக இருந்தார், நாங்கள் செய்த எல்லாவிதமான பாவங்களையும் நாங்கள் செய்த எல்லாவிதமான அவருக்கு விரோதமான சிந்தனைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து எப்படியாக எங்களை அவர் மன்னித்தார். மிக மிக முக்கியமான காரியம் அருமையானவர்களே, மன்னிப்பு இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ உங்களாலே மன்னிக்க முடியவில்லை என்றால் பெரியதான கேள்வி என்னவென்றால், நீங்கள் மெய்யாகவே மன்னிக்கப்பட்டீர்களா? ஏனென்றால் அருமையாகலே, இந்த மன்னிப்பு என்கின்றது தேவன் எங்களுக்கு தருகின்றதும் நாங்கள் மன்ன மற்றவர்களை மன்னிக்கின்ற அந்த குணாதிசயத்தையும் தேவனை எங்களுக்கு தருகின்றவருமாயிருக்கின்றார். ஆகவே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற வேளையிலே இரக்கமும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாக மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் மன்னித்தார். அருமையாளர்களே, நானும் நீங்களும் நினைக்கின்றது போல தேவன் நினைப்பார் என்றால் நாங்கள் ஒருவரும் இந்த இடத்திலே இருக்கவே முடியாது. என்றால் நாங்கள் இன்னும் யோசிப்போம், அவர் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய அயலவன் செய்த பாவத்திற்கு உடனடியாக தேவனுடைய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் ஒன்றை கேட்க வேண்டும், நான் செய்த பாவத்திற்கு தேவன் உடனடியான தண்டனை எனக்கு தந்திருந்தால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க, இந்த பூமியிலே நான் இருப்பதற்கு எந்த தகுதியற்றவனாக இருந்த என்னை தேவன் எப்படியாக அவர் என்னை மன்னித்தாரோ அதுபோல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையாக, இன்று சபைகளுக்குள்ளே ஏன் சண்டைகள், ஏன் சபைகளுக்குள்ளே போட்டிகள், ஏன் சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், ஏன் சபைகளுக்குள்ளே போதகர் மேர்கள் பிரிந்து பிரிந்து எல்லா இடமும் செல்கின்றார்கள்? மன்னிப்பு அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை அனுபவிக்கவே இல்லை. தேவனிடத்திலிருந்து ஒருவன் மன்னிப்பை அனுபவிப்பானாக இருந்தால் வேதம் சொல்லுகின்றது, அவன் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிப்பான். அருமையாகலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடையவர்களை அவர் மன்னித்தார்? நல்ல உதாரணம் நீங்கள் தாவீதை நினைத்து பாருங்கள். தாவீதனுடைய வாழ்விலே தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றவன், அவன் எந்த வகையிலும் அவன் ஒரு மன்னிக்காத இருதயத்தை கொண்டவன் அல்ல தாவீது. தனக்கு எதிராக வந்த ஒருவரையும் ஒவ்வொருவரையும் அவன் மன்னித்து அவர் அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்காமல் விட்டான் இந்த தாவீது. அருமையாகலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மெய்யாக எங்களை மீட்டு மெய்யாக எங்களுக்கு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தையும் பாவ மன்னிப்பையும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டு மெய்யாக அவர் எங்களோட வாழ்வோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை தாங்கி மற்றவர்களுடைய பலவீனங்களை நாங்கள் பொறுத்து மற்றவர்களுடைய இந்த மற்றவர்களை மன்னிக்கின்ற ஒரு இருதயத்தை தேவனங்களுக்கு நிச்சயமாக தருகின்றவராக இருப்பார். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்னவென்றால், தேவன் எப்பொழுது மன்னிப்பை வழங்கினார் என்றால் அந்த பாவி மனம் திரும்பி வந்த வேளையிலே மன்னித்தவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பாவியானவன் மனம் திரும்புகின்ற வேளையிலே தேவன் மன்னித்தவராக இருந்தார் என்றால், எங்களிடத்திலே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வந்து நான் இந்த பாவத்தை செய்தேன் என்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதை மன்னிக்கின்ற தயை உடையவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், இன்று அநேகர் கணவனை மனைவி மன்னிப்பதில்லை, மனைவியை கணவன் மன்னிப்பதில்லை. அவர்கள் பழையதாக செய்த பாவங்கள் எல்லாம் அப்பதான் கிண்டி எடுப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே பழைய பாவங்கள் எல்லாம் கிண்டுவார்கள். சபைகளிலும் சரி, குடும்பங்களிலும் சரி. அருமையானவர்களே, இது ஆவியானவருடைய செயற்பாடு. அது அல்ல, பழைய பாவங்களை அவர் கிண்டுகின்றவர் அல்ல தேவன். தன்னுடையத்திலே வருகின்றவருடைய பாவங்களை மன்னித்து அதை கடலிலே எறிந்து அதை விடுகின்றவர் தான் எங்களுடைய தேவனானபடியாலே நாங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுக்கு விரோதமாக ஒருவர் செய்கின்ற பாவங்களை எங்களுக்கு விரோதமாக ஒருவர் செயற்படுகின்ற வேளையிலே நாங்கள் மன்னிக்கின்ற அந்த செயற்பாட்டை உடைய கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற ஒரு சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அடைந்தவர்களை பார்த்து அவர் சொன்ன காரியம் என்னவென்றார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை நிர்ணயிக்கும். ஏன் எங்களுக்கு மன்னிக்க இடமில்லை? ஏன் எங்களுடைய இருதயம் மன்னிக்க தயங்குகிறது? ஏன் எங்களுடைய இருதயங்கள் இங்கு எரிச்சல்களோடும் பொறாமைகளோடும் பழி வாங்குதலோடும் இருக்கின்றது? காரணம் பாவம். சில வேளைகள் நீங்க எல்லாரும் மறந்திருப்பீர்கள், எங்களுக்கு ஒருவர் கல்யாண வீடு சொல்லவில்லை, ஆனால் இன்னொரு நாள் வந்து கேட்டால் இன்னொரு காரியத்திற்கு எங்களை அழைத்தால் நாங்கள் சொல்லுவோம், அண்டைக்கு அவர் கல்யாணம் சொல்லவில்லை நான் போக மாட்டேன். இதுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய ஊரின ஒரு பழக்கம். ஏனென்றால் அவர் செய்த ஒரு பிழையை, அவர் விட்ட தவறை என்னாலே அதை மறக்க முடியவில்லை. அதற்கு பழிக்கு பழி நான் வாங்குகின்றவராக இருக்கின்றேன். சாதாரணமான ஒரு சின்ன விஷயம். ஆனபடியாலே இந்த மன்னிக்கின்ற குணாதிசயங்களை, இந்த மன்னிக்கின்ற பழக்க வழக்கங்களை இந்த பரிசுத்தாவியான எங்களுக்கு தருகின்றவராக இருக்கிறார். அருமையானவர்களை, இன்னொரு செயற்படுத்துகின்ற பிரதானமான காரியம் என்னவென்றால் பாருங்கள், 14வது வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அவை இங்கே இது எல்லாவற்றிற்கும் மேலாக என்று சொல்லுகின்ற வேளையிலே, இங்கு நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை கொண்டவர்களாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் மன்னித்து, நாங்கள் ஒருவருக்கு குறைபாடுண்டானால் நாங்கள் அவர்களை தாங்கி நாங்கள் வாழுகின்ற வேளையிலே, அது அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவை இங்கு அன்பானது எல்லாவற்றிற்கும் மேலாக அது எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் இந்த அன்பானது அது சத்தியத்தினாலே கட்டப்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்ற காரியம், உங்கள் எல்லாருக்கும் அநேகமாக விருப்பமான ஒரு காரியம் வந்து ஒரு சிற்றுண்டி ரோல்ஸ். இந்த ரோல்ஸிலே பாருங்கள் அநேகமான காரியங்கள் இருக்கும். அதுக்குள்ள இறைச்சி இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், வெங்காயம் இருக்கும், மிளகாய் இருக்கும், நிறைய வாசனைகள் எல்லாம் இருந்தும் இந்த மாவினாலே அது சுத்தப்படாமல் என்ன இல்லை, அங்கு அதனுடைய மெய்யான அந்த டேஸ்டை உங்களால் என்ன செய்ய முடியாது, ருசிக்க முடியாது. உருளைக்கிழங்கு இறைச்சியை முடிச்சு போட்டு பொறிச்சு அப்படியே இருக்கும், ரசியில எல்லாம் குப்பையாகத்தான் போகும். ஆனால் அதே போல அருமையானவர்களே, இந்த அன்பு, இந்த மனத்தாழ்மை, இந்த சாந்தம், இந்த நீடிய பொறுமை, ஒருவரொருவர் தாங்குகின்றது, இந்த மனம், இந்த மன்னிக்கின்ற குணாதிசயங்கள் எல்லாவற்றிலும் இந்த அன்பினாலே சுத்தி இருக்கின்ற வேளையிலே தான் நாங்கள் அந்த மெய்யான இந்த காரியங்களை என்னாலும் உங்களாலும் அது அனுபவிக்க முடியும். ஆகவே நாங்கள் எண்ணத்தை செயற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தாங்கி மன்னித்து அன்பு கூறுகின்ற செயற்பாடு என்னுடைய உங்களுடைய இதயங்களிலே அது உருவாக வேண்டும். அதுவும் அந்த அன்பிலே மாயம் இருக்க முடியாது. அந்த அன்பிலே ஒருபொழுதும் சுயநலங்கள் கலந்திருக்க கூடாது. அந்த அன்பிலே நடிப்பு இருக்க கூடாது. அது உண்மையாகவே இருதயத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற அன்பாக அது இருக்க வேண்டும். இறுதியாக அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் பெற்றிருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? நாங்கள் இப்படியாக செய்கின்ற வேளையிலே நாங்கள் எப்படியாக நாங்கள் கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும் என்றால், முதலாவது காரியம் பாருங்கள், 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு செயற்பட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவர் அங்கு செயற்படுத்த, அவர் அங்கு செயற்படுத்தப்படுகின்ற வேளையிலே எங்களுடைய இருதயத்திலே ஒரு தேவனுக்கு முன்பான ஒரு சமாதானம். நாங்கள் மற்றவர்களாலே தூஷிக்கப்பட்டாலும், மற்றவர்களாலே நாங்கள் வெறுக்கப்பட்டாலும், மற்றவர்களாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டாலும், எங்களுடைய இந்த தேவ குணாதிசயங்களை மற்றவர்கள் அதை பாவித்து அவர்கள் எங்களை வென்று கொண்டாலும் எங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய சமாதானம். என்னவென்றால்
என்னை எவர்கள் எப்படியாக இந்த பூமியிலே தாழ்த்தி என்னை வெட்கப்படுத்தி என்னை குற்றப்படுத்தி இவரெல்லாம் மன்னிக்கின்றானே, இவன் ஒரு எந்த வகையிலும் ஒரு உணர்வில்லாதவன் மனிதன் அல்ல என்று கூட அவர்கள் அநேகர் எங்களை தூஷித்தாலும் எங்களுடைய மெய்யான தேவன் மறுபடியும் வருகின்ற வேளையிலே இதற்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்கின்ற அந்த சமாதானம் எங்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவனுடைய வாழ்விலே இல்லை என்றார் தேவனுக்கு முன்பாக உங்களாலே சமாதானமாக ஒன்று பொழுது இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்விலே பதட்டங்களும், உங்களுடைய வாழ்விலே ஒரு அங்கலாய்ப்புகளும், உங்களுடைய வாழ்விலே எரிச்சல்களும், உங்களுடைய வாழ்விலே பயங்களும் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்பொழுது என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே அவர் சமாதானமாக இல்லை என்றார். அதனாலே வருகின்ற நன்மை, எங்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்னவென்றால் நாங்கள் ஆவியானவரை தரித்துக் கொண்டு நாங்கள் செயற்படுவதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை என்னவென்றால் அது தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இதயங்களிலே இருக்கும். இரண்டாவதாக எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை என்னவென்றால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஆவே, இங்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு செய்த, தேவனங்களுக்கு செய்த சகல காரியங்களிலும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஆவே, ஏனென்றால் அருமையாளர்களே, இன்று நன்றி என்கிறது தேவனுக்கு முன்பாக அச்சுப்போன ஒரு காரியம். இங்கு நாங்கள் எந்த வகையிலும் நன்றி இல்லை, எங்களுக்கு எதிலும் திருப்தி இல்லை, எதற்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றது அல்ல. காரணம் என்னவென்றால் ஆவியானவர் எங்களோடு அவர் இல்லை. என்னத்தை நான் பெற்றுக்கொண்டாலும், எந்த வேதனையை நான் அனுபவித்தாலும், எந்த கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்தாலும் எங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடையவர்களை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் அவரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கின்ற அந்த உன்னதமான வார்த்தைகளை, உன்னதமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்கின்றவர்களாக இருப்போம். எப்பொழுது என்று சொன்னால் இந்த பரிசுத்தாவியானவர் என்னுடைய உங்களுடைய இருதயத்திலே அவர் செயற்பட்டு அந்த அதனாலே கிடைக்கின்ற அந்த நன்மை என்னவென்றால், அந்த பலன் என்னவென்றால் நன்றியுள்ளவர்களாக நாங்கள் மாறுகின்றவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, மெய்யான ஒரு கிறிஸ்தவன், மெய்யான ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவிலே சமாதானத்தையும் கிறிஸ்துவிலே ஒரு சந்தோஷத்தையும் உடையவனாக இருக்க வேண்டும். இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னவென்றால் நீங்கள் தரிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இங்கே தேவ சமாதானமும் இந்த நன்றி அறிதலும் உங்களுடைய வாழ்விலே அது எப்பொழுதும் உங்களை ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை, அதுவே உங்களை சந்தோஷிப்பிக்கப்படுத்தப்பட வேண்டியது ஒன்றே தவிர வேறு எந்த உலக காரியங்களும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அவை நீங்கள் மெய்யாக ஆவியானவர் மூலமாக நீங்கள் அவர் உண்மையாகவே உங்களுடைய பாவங்களை களைந்து புதிய மனிதனை உங்களுடைய வாழ்விலே அவர் தந்தால் நீங்கள் தேவனை பற்றின குணாதிசயங்களை உடையவர்களாக நீங்கள் வாழுவது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களை தாங்கி மற்றவர்களை மன்னிக்கின்றதோடு அது நின்று விடுகின்றதும் அல்ல. அதனாலே மன்னிக்கின்ற வேளையிலே, தாங்குகின்ற வேளையிலே உங்களுடைய இருதயங்கள் தேவனோடு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்றி அறிதலையும் உணர்கின்றதாக இருக்குமே தவிர நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற வேளையிலே, தாங்குகின்ற வேளையிலே அது உங்களுக்கு வெட்கமாகவோ தோல்வியாகவோ அது ஒருபொழுதும் உங்களுக்கு வராது. ஏனென்றால் தேவன் அதை உங்களுக்கு தருகின்ற வேளையிலே அவர் இந்த சமாதானத்தையும் நன்றியையும் கூட உங்களுக்கு தருகின்றவராயிருப்பார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நீங்கள் இந்த தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தரித்தவர்களாக நீங்கள் வாழுகின்ற அதே வேளையிலே நாங்கள் பரிசுத்தத்தோடு செயற்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் செயற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருந்து இந்த தேவ சமாதானத்தை நன்றியை உடையவர்களாக இருக்க தேவன் தாம் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த காலை வேளையிலும் எங்களுடைய பாவங்களை களைய வேண்டும் என்று கற்பித்து தந்த தேவன் நீர், இந்த பரிசுத்தங்களை எங்களுடைய வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்கிறதையும் நீர் எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நாங்கள் இந்த பரிசுத்த குணாதிசயங்களை நாங்கள் தரித்தவர்களாக கர்த்தாவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் தாங்கி தேவனே உங்களுடைய சமாதானத்தையும் நன்றியையும் எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே நிறங்களுக்கும் அது நிறைவான கிருபையை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.